வணக்கம் திருநாவுக்கரசு அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அது மறைமுகமான ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி என்று சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
அந்த விமர்சனத்தில் கணிசமான நியாயம் இருப்பதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம் என்னவென்றால், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரையில் அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மூத்த சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய அதிகாரங்களை மாநிலத்தினுடைய உரிமைகளை ஒருபோதும் ஜெயலலிதா விட்டுக் கொடுத்ததோ சமரசம் செய்ததோ கிடையாது. உதாரணமாக இந்த நீட் தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்தியா முழுமைக்குமான மருத்துவ நுழைவுத் தேர்வு குறித்து ஜெயலலிதாவினுடைய விமர்சனம் என்பது தெளிவாக தீர்க்கமாக மறுப்பை தெரிவித்திருந்திருக்கிறார், விமர்சனத்தை தெரிவித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்றைய அதிமுக அரசானது எந்த மறுப்புமே சொல்லாமல் இந்தியா முழுமைக்குமான அந்த நீட் தேர்விற்கு தங்களுடைய ஒப்புதலை வழங்கியதோடு மட்டுமல்லாமல், மேம்போக்காகத்தான் நாங்கள் விலக்கு கோருகிறோம், மாநிலத்திற்கு விலக்கு கோருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர காத்திரமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்தது போல தெரியவில்லை. இரண்டாவதாக, ஜிஎஸ்டி இந்தியா முழுமைக்குமான சரக்கு மற்றும் சேவை வரிகள் தொடர்பாக ஜெயலலிதா மிக ஆணித்தரமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்றைய அரசு எந்த விதமான எதிர்ப்புமே காட்டாமல் பணிந்து போயிருக்கிறது. ஆக இந்தியா முழுமைக்குமான ஒரே வரி, இந்தியா முழுமைக்குமான ஒரே தேர்வு முறைகள் எல்லாம் மாநிலத்தினுடைய சில முக்கியமான உரிமைகளை விட்டுக் கொடுப்பது போல் ஆகிவிடும் என்று ஜெயலலிதா சொன்ன அதே அதிமுக இன்று சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறது என்பதன் மூலமாக ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிகிறது. இவர்கள் ஜெயலலிதாவினுடைய வெற்றிடத்தை இவர்கள் நிரப்புவதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களுக்கும் அவர்களுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்திற்கும் மறைமுகமாக பணிந்து செயல்படுவது போலத்தான் தெரிகிறது. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியில் தொடர்ந்து மீண்டும் போராட்டத்தை இறங்கி இருக்கிறார்கள். அந்த போராட்டம் தொடர்பாக மத்திய அமைச்சர்களோ மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோ யாரும் வந்து சந்தித்து பேசவும் இல்லை. அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொல்லிவிட்டார்கள், இது வந்து மாநிலத்தினுடைய பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள். ஆக எப்போது தங்களுக்கு வசதிக்கு மாநில பிரச்சனை ஆகிறதோ அப்போது அது செய்ய முடியும். அவர்களால் எப்போது தேவையோ அது தேசிய பிரச்சனையாகவும் அவர்களால் ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகையால் இந்த மாதிரியான ஒரு இரட்டை வடத்தை மற்றவர்களை விட ஆளுங்கட்சி கண்டிப்பாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் செய்ய தவறுவதன் மூலமாக இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிழல் அரசாங்கம் போல செயல்படுவதாகவே ஒரு விமர்சனம் உருவாகிறது. அந்த விமர்சனத்தில் ஓரளவுக்கு நியாயம் இருப்பது போலத்தான் எனக்கும் படுகிறது.
இப்போது நீங்கள் சொல்வதை பார்த்தால், பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார், கோஷ்டியோடு பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இணைவார் என்று சில வதந்திகள் நிலவுகின்றன. அதில் உண்மை இருப்பதாக உங்களுக்கு படுகிறதா?
நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் அடிப்படையில் ஜெயலலிதாவினுடைய நிழலில் வளர்ந்தவர்கள். அவர் பெயரை சொல்லி மட்டுமே அங்கீகாரத்தை பெற்றவர்கள். இவர்களால் இன்று திடீரென்று இன்னொரு கட்சிக்கு போனால் மிக கடுமையான ஒரு செல்வாக்கு சரிவையும் இழப்பையும் தான் அவர்கள் சந்திப்பார்கள். அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் போகும் பட்சத்தில் ஏற்கனவே நீண்ட காலம் காலூன்றி இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அதை எப்படி, பிஜேபி தலைவர்கள் அதை எப்படி ஏற்பார்கள் என்று தெரியவில்லை. மூன்றாவதாக, இந்த மாதிரியான உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் கட்சிக்கு வருவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வீச்சோ ஒரு பெரிய செல்வாக்கு விரிவாக்கம் நடைபெறும் என்று சொல்வதற்கு இப்போதைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் இன்று தனித்து நின்றால் திரு பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு என்ன என்பது தெளிவாக தெரிந்துவிடும். இது எல்லாரையும் மற்றவர்களை விட பிஜேபிக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆகையால் இவர்கள் வருவது என்பது பெரிய அளவில் அவர்களுக்கும் பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி விடாது என்றாலும் கூட, தங்களை பற்றி பேசுவதற்கு கூடுதலாக ஒரு சில நபர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்ற அளவில் மட்டும்தான் அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
சரி, இப்போது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் நிலவுவதாக எல்லோரும் சொல்கின்றார்கள். இந்த வெற்றிடத்தை கமல்ஹாசன் நிரப்பலாம், ரஜினிகாந்த் நிரப்பலாம் என்றும் கூட சொல்கின்றார்கள். இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள், இது எப்படி அமையும் என்று உங்களுக்கு படுகிறது?
இந்த வெற்றிடம் என்பதே ஒரு ஊடகங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு வதந்தி தான். ஜெயலலிதா இல்லாத ஒரு தமிழக அரசியல் சூழல், கருணாநிதி திறம்பட முன்னை போல் செயல்பட முடியாத ஒரு அரசியல் சூழல், இதன் காரணமாக ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது போல சிலருக்கு தோற்றம் அளிக்கலாம். எம்ஜிஆர் இறந்த பொழுது இப்படித்தான ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டதாக எல்லாரும் சொன்னார்கள். அது வெகு சீக்கிரமாகவே மிகுந்த உத்வேகத்துடன் அது இட்டு நிரப்பப்பட்டது. அதே அளவில் தான் இன்னமும் தமிழக அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமான வலுவான அமைப்பு ரீதியான செல்வாக்கு ரீதியான வாக்கு வங்கி ரீதியான பின்புலம் இருக்கிறது. ஒரு தலைவர் மறைந்து விட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ அந்த இடத்தை இந்த ஆதரவு சக்திகள் வேறு ஒருவரை கொண்டு உடனே நிரப்பிவிடும். அப்படித்தான் அரசியல் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அன்புமணியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அப்படித்தான் வளர்ப்பார்கள் கட்சியை. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கண்டிப்பாக ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அதிமுகவின வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். ஏனென்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி தான் அங்க இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான ஆதிக்க சமுதாயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரண். ஆகையால் அவர்கள் தங்களுடைய பலத்தை, அரசியல் பலத்தை இழக்க எப்போதும் தயாராக இருக்க மாட்டார்கள். உடனடியாக புது தலைவரை உருவாக்கி விடுவார்கள். இது ஒன்றும் ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எளிதில் தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகையால் வெற்றிடம் என்பது இட்டு நிரப்பக்கூடியது, இது உடனடியாக உருவாகிவிடும். இரண்டாவதாக இதை கமலஹாசனோ ரஜினிகாந்தோ தான் இட்டு நிரப்ப முடியும் என்பது திரும்ப 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 சில ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சுமமான ஒரு பிரச்சாரம். இந்த பரப்புரைக்கு பெரிய அளவு அங்கீகாரம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இருவருக்குமே ஒரு நீண்ட அரசியல் பின்புலமோ அல்லது ஒரு தெளிவான கொள்கைகளோ கோட்பாடுகளோ ஒன்றும் கிடையாது. இன்று நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, தமிழகம் முழுவதும் காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டி அரசியல் மிக கடுமையாக, மிக உக்கிரமாக இருக்கிறது. இவ்வட மாவட்டங்களில் எப்படி திருமாவளவனுக்கும் ராமதாசுக்கும் செல்வாக்கை ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஒன்றும் செய்ய முடியாது, மேற்கு மண்டலத்தில் அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடியும் திமுக இருக்கக்கூடிய செல்வாக்கை ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஒன்றும் செய்ய முடியாது. தென் மாவட்டங்களில் அதே போல் அதிமுகவுக்கும் திரு சில பகுதிகளில் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகத்திற்கும் அதே போல இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய செல்வாக்கை ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு ஆதரவு பின்புலம் இருக்கிறது, ஒரு தனி நபரால். இவர்கள்லாம் யாரு, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பெரிய பின்புலத்திலிருந்து வரவில்லை. இத்தனை அரசியல் இயக்கங்களிலிருந்தும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில பேர் வேண்டுமானால் இவர்களுக்கு ஓட்டு போடலாம். இத்தனை அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலும் வெறுப்படைந்த சிலர் மிக மிக சொற்பமானவர்கள், அவர்கள் வேண்டுமானால் இவர்களுக்கு பின்னால் வரலாமே தவிர ஒரு பெரிய ஆதரவு தளத்தோடு இவர்களால் உள்ளே இறங்க முடியும் என்று தோன்றவில்லை. எப்பொழுதுமே ஊடகங்கள் அப்பப்போது இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வார்கள். 94 திரு வைகோ அவர்கள் திமுகவை விட்டு நீக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த ஊடகமே அவர் பின்னால் நின்றது. இன்று அவர் ஊடகங்களுக்கு பின்னால் நிற்க வேண்டிய ஒரு சூழலில் நிற்கிறார். அந்த அளவிற்கு தான் தமிழகத்தினுடைய அரசியல் இருக்கிறது. ஆகையால் இந்த மாதிரியான பரப்புரைகளை நம்பி ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் வந்துவிடும் என்று கனவு காண நான் தயாரில்லை.
சரி, அடுத்ததாக இந்திய அரசியலை பொறுத்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்து நிற்கிறது, இது ஒரு பிம்பமா அல்லது நிஜமா?
தேர்தல் அரசியலில் ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கை பாரதிய ஜனதா கட்சி இன்று செலுத்தி இருக்கிறது, உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தென் மாநிலங்களை தவிர்த்து பார்த்தீங்க என்றால் வட மாநிலங்கள் முழுமைக்குமே கிட்டத்தட்ட இமாச்சல பிரதேசத்திலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மத்திய பிரதேசம் வரைக்கும், இங்கிட்டு மகாராஷ்டிராவிலிருந்து இந்த பக்கம் பீகார் வரைக்கும் இன்று அவருடைய செல்வாக்கு, அசாம் வரைக்கும் அவருடைய செல்வாக்கு, நாகாலாந்து வரைக்கும் அவருடைய செல்வாக்கு கோலோச்சி இருக்கிறது, சந்தேகமே இல்லை. தேர்தல் அரசியலில் அவர்கள் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான சக்தியாக உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் இது எந்த விதத்திலையும் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழல், எதிரிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டதாக நாம் தவறான கணக்குகளை போட்டுவிடக் கூடாது. சிறிய உதாரணம், 2004 பொது தேர்தலின் போது ஃபீல் குட் ஃபேக்டர் என்று அன்றைய பிரதமர் வாஜ்பாய் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். அதாவது ஒரு கணிசமான அதிருப்தி தங்களுடைய ஆட்சிக்கு இல்லை என்பதனால் இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் மூலமாகவே நாங்கள் ஜெயித்து விட முடியும் என்று அவர்கள் தீவிரமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் விளைவு என்னானது? யாருமே எதிர்பார்க்காத வகையில் காங்கிரஸ் அன்று அவருடைய கூட்டணி சேர்ந்து ஒரு ஒரு அரசை அவர்களால் அமைக்க முடிந்தது. அதே ஒரு நிலைமைதான் இன்றும் வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆழ்மட்டத்தில், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சில அதிருப்திகள் இப்போதைக்கு வெளியே தெரியாது. ஆனால் தேர்தல் போது அவை எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான ஒரு சக்தியாக அது களமிறங்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி திருநாவுக்கரசு அவர்களே.
நன்றி.